கிறிஸ்தவ மதத்தினுடைய சரித்திரத்தில் பல நூறாண்டு காலமாக பிரிந்திருந்த இரண்டு திருச்சபைகளின் தலைவர்கள் கியூபாவில் சந்தித்து பேசுறாங்க. போப் பிரான்சிஸ் அவர்களும் ரஷ்ய ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை, ரஷ்ய மரபுவாத திருச்சபையின் தலைவர் பேட்ரிக் கிரிலும், இந்த இரு தலைவர்களின் சந்திப்பையும் உங்களை போன்ற இறையியல் வல்லுநர்கள் எப்படி பார்க்கிறீங்க?
என்னை பொறுத்தவரையில ரெண்டு விதமா பார்க்கலாம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கடைசி நாட்களில அவர் செய்த ஒரு பிரார்த்தனை, இது விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த புதிய ஏற்பாடு என்கிற நூலில், பொதுவா ரோமன் கத்தோலிக்கர் அருளப்பர் சுவிசேஷன் சொல்லுவாங்க, 17:20-21 இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பிரார்த்தனை பண்றார். அவருடைய கடைசி பிரார்த்தனை அது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே இந்த விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க ஒரு பிரார்த்தனை செய்யறார். அதாவது அவர் தீர்க்க தரிசனமா அவருக்கு தெரியுது, தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு இவர்கள் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அப்படி போனாலும் அவங்க மறுபடியும் ஒன்றாயிருக்கணும், நன்றாயிருக்கணும்னு ஒரு பெரிய பிரார்த்தனையை முதலாம் நூற்றாண்டுல அவர் சிலுவை மரணத்திற்கு ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு முன்னால அவர் ஏறெடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. 2000 ஆண்டுகள் கழித்து அவருடைய அன்றைய பிரார்த்தனை இன்றைக்கு நிறைவேறுகிறது போல எனக்கு தோன்றுகிறது. போப் பிரான்சிஸ் எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை.
இப்ப கிறிஸ்தவ மதத்தின் இரு பெரும் பிரிவுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசி இருப்பது சித்தாந்த ரீதியில் பிளவுபட்டிருக்கின்ற கிறிஸ்தவ மக்களை உலகெங்கிருந்தும் ஒருங்கிணைக்க கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கைகளும் கருத்துக்களும் ஒரு புறம் இருந்தாலும், இந்த இரு திருச்சபைகளும் ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் பிளவுபட்டிருந்தன அப்படிங்கறதுக்கான காரணம் என்ன?
பிளவுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அரசியல் ரீதியான, நிர்வாக ரீதியான காரணம், இன்னொன்று கலாச்சார ரீதியான காரணம். காரணம் என்னன்னா, மேற்கு நாடுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் ரோமன் கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள், அவர்கள் இந்த போப்பானருடைய ஆதிக்கத்தின் இருந்தார்கள், அவர் ஒருதான் அவர்களுக்கு மாபெரும் தலைவர். ஆனால் ஈஸ்ட் கிழக்கு திருச்சபைகள், கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த திருச்சபைகள் வந்து ஒருவர் தனிப்பட்ட தலைவர் அல்ல, ஒரு குழுவை போல இருப்பார்கள். அவரு டேர்ம்ஸ் சொல்லுவோம் நம்ம, ஒருத்தர் தலைவராக இருந்தார்னா 4 ஆண்டுகள் எழுத்து இன்னொரு தலைவர் வருவார். ஆனா அவருக்கு கீழே மற்றவர்கள் அந்த பிராந்தியங்கள், அந்த மாநிலங்களுக்கு பொறுப்பா இருந்தார்கள். அவங்க நிர்வாக ரீதியில எல்லாரும் போப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை கிழக்கு திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் அந்த பிளவுக்கு பெரிய ஒரு காரணம். ஒரே தலைவர், ஒரே திருச்சபை என்று இருந்தது இல்ல, அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்தந்த பிராந்தியத்திற்கு ஏற்றபடி, அதாவது நம்முடைய கலாச்சார அடிப்படையில, இப்போ நம்ம இப்ப இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழர்கள் இருக்கிறான்னு சொன்னா தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு தமிழ் தலைவர், மலையாளம் பேசுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மலையாள தலைவர், இதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிங்களமோ இலங்கை தமிழோ பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு திருச்சி தலைவர். அந்த கலாச்சார ரீதியில மொழி வாரியில ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அண்ட் பெரிய காரணமாயிருந்தது. அந்த வெஸ்டர்ன் சபை, மேற்கத்திய திருச்சபைகள் வந்து போப்பின் கீழ் தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை, அது எங்களால் ஒத்துவர முடியாது என்றது. அது ஒரு நிர்வாக ரீதியில உருவாகின ஒரு பிரிவினைக்கான காரணம். இன்றொன்று கலாச்சாரம் மாறுபாடுகள். அதாவது கிறிஸ்தவம் உலகம் எல்லாம் பரக தங்க நாட்களில ஒவ்வொரு மக்களும் தங்கள் தங்கள் மொழியில கடவுளை ஆராதிக்க விரும்பினார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து லாட்டின் மொழிதான் ஒரு திருச்சபையின் அதிகார மொழி என்று எல்லாமே லாட்டின் மொழியிலேயே செய்யப்பட வேண்டும். அவர் ஆராதனை, அவங்களுக்கு ஆராதனை விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, அதன் பொருள் தெரிகிறதோ தெரியவில்லை, நீங்க எந்த தேசத்தை சேர்ந்தவராலும், நீங்கள் இத்தாலியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தியோப்பியை சேர்ந்தவர்களாலும் சரி, எல்லாரும் லத்தீன் மொழியில் தான் செய்ய வேண்டும் என்பதை ரோம சபை வற்புறுத்தியது. இதை கிழக்கு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எங்களுடைய மொழியில, எங்களுடைய வழிகளில, இப்ப ரஷ்யன் என்று சொன்னால் ரஷ்ய மொழியில நாங்கள் ஆராதிக்க வேண்டும், கிரேக்கர் என்று சொன்னால் கிரேக்க மொழியில ஆராதிக்க வேண்டும் என்ற, அது இன்னொரு காரணம். ஆராதிக்கிற மொழி மாத்திரமல்ல, ஆராதிக்கிற விதங்கள் வேறு. ஏன்னா நம்முடைய பொதுவாக கடவுளை ஆரம்பிக்கும் போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இசை, நம்முடைய இசை கருவிகள், நம்முடைய கவிதைகள், நம்முடைய உணர்வுகள் எல்லாமே கலாச்சார ரீதியாக அமைந்திருக்கு இல்லைங்களா? ஆக இந்த ரெண்டு காரணங்கள், ஒன்று பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, பேப்பல் அத்தாரிட்டி, அரசியல் நிர்வாகமாக நிர்வாக ரீதியில, இன்னொன்று கலாச்சார உணர்வுகள், மொழிக்கு முக்கியத்துவம். இந்த இரண்டு அடிப்படையில் தான் முக்கியமாக இந்த பிரிவினை வந்தது.
இப்போ இந்த இரு தலைவர்களுக்கு இடையேயான கூட்டம் வந்து 2 மணி நேரங்கள், அதுவும் கியூபா விமான நிலையத்தில் தான் நடைபெற்று இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் பல்வேறு திருச்சபையின் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து இணங்கி கிறிஸ்தவ மதத்தை பாதுகாக்கின்ற நோக்கில் இப்படியான நடவடிக்கைகள், முன்னெடுப்புகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது காலத்தின் தேவையாக இருக்குமா?
இந்த சந்திப்பு ஒரு காலகட்டாயம், இது முதல் முயற்சி அல்ல. ஏற்கனவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு இந்த போப்பின் தலைமையின் கீழே இது மிக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 1960களிலேயே உருவான ஒரு முயற்சி, அது ஆங்காங்கே தேசிய அளவில் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு இந்த போப் இந்த பேட்ரியார்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து அதை மிக முடுக்கி விட்டிருக்கிறார்கள். ஆக இது தேவையான ஒரு காரியம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக கருதுகிறார்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக.
இல்லை, இரு தலைவர்களும் வலியுறுத்தி இருப்பது வந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பல்தரப்பில் பலவிதமான அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள், நெருக்கடிகளுக்கு உருவாகி வருகின்றார்கள். எனவே அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் மத தலைவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ரீதியில் இரு தலைவர்களும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள்.
ஆமாம், நிச்சயமாக. உதாரணமாக இன்றைக்கு எனக்கு தெரிந்தபடி ஏறத்தாழ 65 நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு பாருங்க, வட சிரியா, ஈராக் போன்ற பகுதிகளிலே ISIS நிறுவனத்தின் மூலமாக ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள், சாமானிய கிறிஸ்தவர்கள், ஒன்றும் அறியாத அப்பாவிகள், பெண்கள், ஆண்கள், வயதானர்கள் என்று இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மரித்திருக்கார்கள், திருச்சபைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலக கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த பாதிக்கப்படுகிற கிறிஸ்தவர்களின் சார்பாக குரல் கொடுக்க முடியும், பெரிய தலைவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியும். அந்த பெரிய தலைவர்கள், தேசிய தலைவர்கள் மூலமாக இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் முயற்சி தான் இந்த இரு தலைவர்களின் சந்திப்பு.